காட்சி மூன்று.
இப்ப நம்ம எல்லா பயிரும் பார்த்தோம். இப்ப நெல் பயிர் வந்து முக்கியமா வந்து, ஏன்னா இன்னைக்கு அதிகமா வந்து விவசாயிங்க நெல் பயிர் தான் வந்து பயிரிட்டு வராங்க. இப்ப நெல் பயிர்ல அதிகமா தாக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து குலை நோய். இந்த குலை நோய் வந்து எப்படி வருது, அதை எப்படி இயற்கை முறையில நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
பாருங்க, அழகா சொல்லியிருக்காரு நம்மாழ்வார், மண்ணை காப்பாற்ற வேண்டும்னு தான் அவருடைய ஒரு துறவி மாதிரி வெளியே வந்தாரு. அரசாங்கத்துல வாங்கின பல 1000 ரூபாய் சம்பளத்தை கூட இழந்து ஆரம்பத்திலேயே அவர் சொன்னது, மண்ணு புண்ணா இருக்குது, மண்ணை வளப்படுத்தணும்னார். அந்த மண்ணை வளப்படுத்துறதுக்கு இயற்கை நெறிமுறைகளை நாம் எல்லாரும் கையை விட்டுட்டு ரசாயன பொருளையே போடுறதுனால வந்து அங்கே இருக்கிற உயிராற்றல் உள்ள அந்த பயோ பாக்டீரியாஸ் அத்தனையும் இறந்து போச்சு. ஆகையினால வந்து நெல் பயிர்களுடைய இதுக்கு வந்து நீங்கள் நட்டு உடனே பார்த்தீங்கன்னா புழுக்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏன் வருதுன்னு சொன்னாக்கா, இறந்த பொருள்களுடைய அதனுடைய எச்சத்துலேருந்து வளர்ற பாக்டீரியாக்களால் தான் இந்த புழுக்கள் வளருது. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், சூடோமோனாஸ் போடுங்க, ட்ரைக்கோட்டோமா வீடு போடுங்க. கோடை உழவே செல்வ உழவுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த உழவு பண்பை நம்ம பண்பாடு பண்ணுறது கிடையாது, சொல்கிறது இல்லை. இதனால் வர்றது தான் அந்த கொலை நோயின்றது. இப்போ நாங்கள் அதுக்கு என்ன சொல்கிறோம், கொலை நோய்க்கு வேப்பமுன்னாக்கே யாராவது போடுறாங்களா, முத்துக்கொட்டப்புண்ணாக்கே யாராவது போடுறாங்களா, இது நம்ம புங்கமுன்னாக்கே யாராவது போடுறாங்களா? புங்கமுன்னாக்குன்னு போதே எனக்கு நினைவு வருது, எங்கள் பெரியவங்கள்லாம் புங்க மரத்தை ஆண்டுக்கு ஒரு முறை வெட்டுவாங்க. வெட்டுறது எதுக்காக வெட்டுறாங்கன்னா கலப்பை செய்யணும். புங்க மரத்தில் கலப்பை போட்டு உடனே தான் மண்ணில் கசப்பு தன்மை இருக்கும். வேப்ப மரம் படை செய்தால் வேப்ப மரம் கலப்பை செய்தாக்கா அதில் இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் ஏர் ஓட்டுறதுக்கு. இதே நாட்டு மக்களில் இன்னைக்கு 100 கோடி இருக்கிறாங்கன்னா 100 கோடியில் 25 கோடிக்கு மக்களுக்கே வந்து சாப்பிட்டது இப்போ இருக்கிற பூமியில் சாப்பிட்டாங்க, மிச்சமாச்சு. இப்போ கூட நம்ம ரசாயன பொருளெல்லாம் தவிர்த்து ஆரோக்கியமான இயற்கை வேளாண்மை கடைபிடிக்கும் போது ஒரு பிடி சாதம் சாப்பிட்றவன் உலகத்தையே ஆளக்கூடிய வல்லவனாக இருப்பான். ஆனால் நீங்கள் ரசாயனம் போட்டு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சொல்லி பந்தில் அடித்த காற்று மாதிரி பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி போதோ அதே மாதிரி ஒன்று உடல் பாதி, நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம். ஆகையினால அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமையாக சொல்லவில்லை, மதிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வானொலி செய்தியை கேட்குற விவசாய பெருமக்கள். 96 மூட்டை என்பது 80 கிலோ மூட்டையில ஒரு விவசாயி அறுவடை பண்ணி கொண்டாந்தார். தங்க கலர் அந்த நெல். காரணம் என்ன, கதிர் 4 பக்கமும் வந்து நின்ன பிறகு என்னுடைய அறிவுரையை கேட்டார். அப்ப என்ன சொல்றோம், தயிரை மோராக்கு, அது கூட இளநீரை சேரு, அது கூட தேங்காய் பாலை சேரு, அது கூட பஞ்சக வீத்தை சேரு, அது கூட ஒரு அமௌண்ட்டு மஞ்சப்பொடியை சேரு, கொஞ்சம் இதை சேரு, பெருங்காயத்தூளை சேரு அப்படின்றோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மேலே பார்த்தீங்கன்னா அது பனித்துளி மாதிரி விழற மாதிரி பண்ணால் அன்னப்பூச்சின்றது கிடையாது, எந்த பூச்சி நோயும் தாக்குறது கிடையாது. கதிரை பார்த்தீங்கன்னா அந்த 86 மூட்டைக்கு ஒரு 20 கிலோ கூட அவருக்கு பதில் கிடையாது. ஆச்சரியப்பட்ட மக்கள். இன்னொரு விவசாய பெருமக்கள் இங்கே மேலகண்டையில் இருக்கிறாரு, ஒரு பட்டதாரி இளைய வயசு. அவரு எடுத்து போய் 66 மூட்டை போட்டார், அவருக்கு 6 கிலோ கூட பதில் கிடைக்கல. ஆச்சரியப்பட்ட அந்த நெல் கொள்முதல் நிலைய அத்தனை உழைப்பாளிகளும் எப்படி பண்ணீங்க, இல்லைங்க எங்களுக்கு ஒருத்தர் இயற்கை விவசாயத்தில் சொல்லி கொடுத்ததை பண்ணோம், அதனால பதில் கிடையாது அப்படிங்கிற. அப்போ ஒவ்வொரு செய்தியும் கேட்டு கேட்டு பலன் அடையும் போது எப்படி இருக்கும்.
கண்டிப்பா
இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தம்பி, இது வந்து அந்த பட்டதாரி தம்பி வந்து 12 ஏக்கர் பொன்னி நட்டிருக்காருங்க. விளைச்சல்னா அமோகமான விளைச்சல். அதுல பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது, மகசூல் இயக்கத்தின் மூலமா தான் அவருக்கு உழவு செய்து நடவு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க அது எவ்வளவு ஒரு வெள்ளாமையா இருக்கு. இதுங்களா, அவரு கடைக்கே போறது கிடையாது, எல்லாமே தங்கிட்டு இருக்கிற பொருளை பஞ்சகவியம் பண்றாரு, மோர் கரைச்சல் அடிக்கிறாரு, மூலிகை கரைச்சல் அடிக்கிறாரு, சுரத்தது ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கோழி சாணத்தை போடுறாரு, புண்ணாக்குகள் போடுறாரு. இப்பெல்லாம் நாங்க சொல்றோம் பாருங்க ஐயா, எந்த விவசாயம் வந்து கடலை புண்ணாக்குன்னு எடுத்தா 1 கிலோவுக்கு 7% யூரியா இருக்குது, தேங்காய் புண்ணாக்கு எடுத்தா 1 கிலோவில் 4% இருக்குது. பாருங்க ஒரு கூட்டு எதிர்மறை சொல்லி கொடுக்குறேன், 1 கிலோ கடலை புண்ணாக்கு 55 ரூபாய், 1 கிலோ தேங்காய் புண்ணாக்கு 15 ரூபாய். மண்ணுக்கு வந்து அடர்த்தியான மக்கு பொருள்கள் போடும்போது மண் வளமாகுது, நீர்ப்பிடிப்பு தன்மை இருக்குது, காற்றோட்டம் இருக்குது, வேர் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்றோம். 1 கிலோ 55 ரூபாய் கொடுத்து வாங்கும் போது 7 கிலோ யூரியா சத்துன்னும் போது 3 கிலோ 15 ரூபான்னும் போது 3.45 ரூபாய், 3 கிலோ இந்த தேங்காய் புண்ணாக்கு எடுத்து ஒரு விவசாயி பண்ணும்போது 12 கிலோ அந்த நைட்ரஜன் கிடைக்குது. யாரு ஏத்துக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம விகிதாச்சாரத்தோட வேப்ப புண்ணாக்கு, கல்ல புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, மினரல் எது கேக்குல பாத்தீங்கன்னா மினரல் எள்ளு புண்ணாக்கு, இதெல்லாம் இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அருமையா கிடைக்குது, மக்களுக்கு எளிமையா கிடைக்குது. இதை பயன்படுத்தணுமானாலே நமக்கு வந்து மண்ணினுடைய வளம் எந்த அளவுக்கு மாறுதோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பொருள்கள் சேரும்போது பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் நான் சொல்றோம், 10 டிப்பர் எருவு தள்ளுறத 2 டிப்பர்ல வந்து மதிப்பு கூட்டுங்கள், மதிப்பு கூட்டு ஊட்டமேற்றிய தொழுவுரம் பாருங்க, ஜீவாமிரதம் இருக்குது, அமிர்த கலைச்சல் இருக்குது, பஞ்சகவியம் இருக்குது, மீன் அமிலம், முட்டை அமிலம் எல்லாத்துலயும் ஒரு அமௌண்ட் கொஞ்சம் 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 எடுத்து அந்த 2 டிப்பர் எருவுல கலந்து 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 இந்த புண்ணாக்கு விதகங்கள்லாம் கலந்து கலந்து வச்சிருந்து 2 முறையா பிரிச்சு போட்டு பாருங்க உங்க வெள்ளாமை எப்படி இருக்குன்னு. அந்த அரிசியை சாப்பிட்ற அத்தனை உள்ளங்களும் அத்தனை உடல் ஆரோக்கியமா இருக்கும், மண்ணும் வளம்படுங்கிறதுக்கு ஒரு இது. இது வந்து நீங்க அந்த வேரழுகள் குருத்தழுகள் வர்றதுக்கெல்லாம் காரணமா இல்லாத இருக்கணும்னா இந்த மாதிரி மூலப்பொருளை நம்ம பயன்படுத்தணும். புரியுதுங்களா?
ஓகேங்க ஐயா, நன்றி நன்றி ஐயா. இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய தகவல்களை நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து பெரும்பாலும் விவசாயிங்க வந்து இன்றைக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு தான் வராங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோ வந்து இயற்கை விவசாயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் தராங்க. இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து விவசாயிங்க வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. இன்னும் காலப்போக்கில் வந்து இயற்கை விவசாயம் மேம்படும் என்று நம்புகிறோம். ஆனால் இப்போ வந்து இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தென்னை மரம் மாமரம் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, இப்போ இந்த மாதிரி மரங்களில் எப்படி மகசூலை இயற்கை வகையில் நம்ம பெருக்கிறது அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
பார்த்தீங்களா, நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் அண்மையில் வந்து போடி போயிருந்தேங்க. போடியில் ஒரு 160 ஏக்கருக்கு என்ன ஒரு ஆலோசகராக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே இருக்கிற தென்னை மரத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காய் மகவும் பெரிய பெருசாக இருந்தது. நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்து தேங்காய்களை விட அங்கே இருக்கிற காயெல்லாம் அது பெருசாக இருக்குதுன்னு பாராட்டுக்குரியதாக அந்த விவசாயி பேசினார். நான் கேட்டேன், ஒரு தேங்காயை உடச்சி பார்க்கலாமான்னு. ஆ, உடச்சி பாருங்கன்னாரு. உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. நம்ம மாவட்டத்தில் பாய் சிறுத்து இருந்தாலும் பெருத்து இருக்கும் இந்த இதுங்க, மண்ணுக்கு மண்ணு வளம். இங்கே கொஞ்சம் ஆற்றலாக மாற்றிருக்காங்க, அங்கே ஏதோ மரங்கள் வளர்ச்சி அப்படின்றது போக்குவரத்தாக பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ரொம்ப எளிமையான ஒரு மூலப்பொருள் வந்து ஜீவாமிர்தம். அந்த ஒரு ஜீவாமிர்தத்தை விட்டு பொள்ளாச்சியில் என்னுடைய அனுபவத்துக்கு என்ன நாடின பிறகு அந்த தோட்ட விவசாயி 10 ஏக்கர் தோட்ட விவசாயி அரசாங்கமே என்ன சொல்லியிருக்குதுன்னா, இனிமேல் நீங்கள் தென்னை ஓலை கழிவை தயவு செய்து இந்த தோட்டத்துக்கு போடாதீங்க, அந்த மண் ஆய்வு செய்து உங்களுக்கு பொட்டாஷ் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது, மேலும் பண்ணாதீங்க, நீங்கள் மூலப்பொருளாகி விற்பனை பண்ணுங்கன்னாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உலக நாடே வியக்கக்கூடிய அளவில் தென்னை ஓலையில் ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குது. அது வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து விஞ்ஞான ரீதியில ஏதோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க, காப்பந்து பண்ணணும்னு வராங்க. அதுக்கு திருச்சியில ஒரு தலைமையாக இருந்து அதுக்கு உண்டான மூலப்பொருளை கொடுக்குறாங்க பண்றாங்க. நாங்க என்ன சொல்றேங்க, எங்க நாற்றம் அடிக்கிறதோ அங்க ஒரு நல்ல விளைவு இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்க தான் சொல்றோம் இல்ல, சாணம் கோமியம் ரெண்டையும் 1 மாசம் 1.5 மாசம் ஊற வெயி நாற்றம் எடுக்கும். பூச்சி என்பதும் ஒரு மனிதனுடைய உயிர் மாதிரி தான், அந்த நாற்றத்தையும் தாங்க முடியாது, அந்த எரிச்சலையும் தாங்க முடியாது. அந்த மாதிரி அந்த சாணமும் கோமியும் கலக்கும் போது அது கூட இன்னும் சில மூலப்பொருளை நம்ம இயற்கை மூச்சு வரட்டிங்களை கலந்து அடிக்கும் போது கண்டிப்பாக அந்த செடிகள் மாற்றம் பெறுகிறது. ஐயா நீங்கள் கேட்டது தென்னை மரத்துக்கு தான்றீங்க, தென்னை மரம் மாமரம் இன்னைக்கு கொய்யா 1 ஏக்கர் நட்டிருக்க என்னுடைய நண்பருக்கு அவருடைய தோட்டத்தில் இலை பூரா அந்த மாதிரி தான் கருப்பாகி பின்னாடி பக்கம் வந்திருக்கு. புரியுதுங்களா, அந்த பூச்சி தாக்குதல் இருக்கு. இதுக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஏக விவசாயமும் எல்லா இடத்துலையும் வந்து அரசு சொல்லுதோ இல்லையோ, விவசாயிகள் ஒருத்தர் உணங்கு நேர்மறை எதிரியா இருந்தா கூட அவன் தோட்டத்துல வரக்கூடாதுன்னு நம்ம பார்த்தாதான் நம்ம தோட்டத்திலயும் இருக்கா, இருக்கிறதும் வெளியே போகும் கூட்டா செய்யும் போது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏக காலத்துல செய்யணும். எப்படி இப்போ வந்து ஒரு இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ முஸ்லீம் மதமோ ஒரு விழான்னு எடுத்தா உலகம் பூரா நடக்குது, அதே மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் ஒரு வளர்ச்சி பணி என்னும் போது ஏக விவசாயி உலக விவசாயிகள் ஒன்று திறந்தால் ஒழிய இனி உலகத்துல இந்த பூச்சிக்கொல்லிகளோ இல்லை ரசாயன பொருள்களோ வச்சு விவசாயம் பண்ண முடியாதுன்றது என்னுடைய 81 வயது கால பரிந்துரை.
நன்றி ஐயா. இப்போ வந்து விவசாயிகளுக்கு நிறைய தகவல்களை நீங்க வந்து பகிர்ந்துக்கிறீங்க. மேலும் தகவலுக்கு உங்களை நாங்கள் வந்து திரும்ப பார்க்குறோம். நன்றி ஐயா, வணக்கம்.
மகசூல் இயக்கம் வளர வாழ்த்துகிறேன்.